நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, அன் ஆப்பிள் எடே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா நம்ம டாக்டர்கிட்ட போகவே வேண்டியதில்லை. தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு எல்லாராலையும் முடியுமா, அந்த அளவுக்கு நம்ம மக்கள் எல்லாருக்குமே வருமானம் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி முடியாதுன்னா ஆப்பிளுக்கு நிகராக சத்துக்கள் அடங்கிய நம்மளுடைய பகுதியிலேயே ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் இருக்குது, அதுதான் கொய்யாப்பழம். கொய்யாவில் எல்லா சத்தும் இருக்குது. ஆப்பிளுக்கு நிகரான ஒரு பழம்னு சொன்னீங்களே, அதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா. புரதச்சத்து கொய்யாப்பழத்தில் ஆப்பிளை விட 1% அதிகமாகவே இருக்குது. கொழுப்பு சத்து ரொம்ப குறைவாக 0.1% தான் கொய்யாப்பழத்தில் இருக்குது. மாவு பொருள், நார்ச்சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, ரிபோஃப்ளேவின், வைட்டமின் பி, வைட்டமின் சி, இது எல்லாமே கொய்யாப்பழத்தில் அடங்கியிருக்கு. இப்போ எல்லாருக்கும் தினம் ஒரு கொய்யாப்பழம் வேணும் அப்படின்னா நிறைய உற்பத்தி செய்யணும் இல்லைங்களா. அது நம்மளால் முடியுமா? நிச்சயமாக முடியும். ஏன்னா கொய்யா செடிகள் எல்லா வகையான மண்ணிலையும் எல்லா விதமான காலநிலைகள்லையும் நல்லா வளர்ந்து பலன் தரக்கூடிய ஒரு பயிர். இது ஒரு வெப்பமண்டல பயிர். ரொம்ப குறுகிய காலத்திலே நமக்கு பழங்களையும் கொடுக்கக்கூடியது. நல்ல முறையில் விளைச்சல் கொடுக்கறதுக்கு நம்ம அந்த செடிகளை சரியான முறையில் பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட பராமரிப்பு முறைகள் சிலதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். கொய்யா செடிகள் பதியன் மூலமாக இனப்பெருக்கம் செய்யப்படுறதுனால இதுக்கு ஆணி வேர் இருக்காது. அதே மாதிரி கொய்யா செங்குத்தாவும் வளராது. அதனால் ஒரு சரியான கட்டமைப்பு ஏற்படுத்துறதுக்கு ஆரம்ப காலத்தில் தரைமட்டத்திலிருந்து 1 மீட்டர் உயரம் வரைக்கும் கிளைகள் வராமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 3 அல்லது 4 கிளைகளை மட்டும் சரியான இடைவெளியில் வளர விடலாம். மரம் உறுதியாக மண்ணில் நிற்கிற வரைக்கும் சுமார் 1 மீட்டர் உயரம் இருக்கிற வலுவான குச்சிகளை செடிக்கு பக்கத்தில் நட்டு செடியோடு சேர்த்து கட்டிட்டோம்னா செடிகள் காற்றினுடைய வேகத்தால் ஒடிஞ்சு போகாமல் நம்ம பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் செடிகளுடைய அடிப்பக்கத்தில் அப்பப்போ வளர்கிற கிளைகளை நம்ம நீக்கிவிடணும். இப்போ நிறைய பயிர்களில் அடர் நடவு முறை பின்பற்றப்படுது. அதே மாதிரி கொய்யாவை அடர்வு முறையில் பயிர் செய்கிறதுக்கு 2.5 மீட்டருக்கு 2.5 மீட்டர் இடைவெளியில் நட்டு 1 மீட்டர் அல்லது 1.5 மீட்டர் உயரத்துக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அதனுடைய முனையை கிள்ளி விட்டுறணும். அதுக்கப்புறம் இதிலிருந்து உண்டாகிற பக்க கிளைகளில் எதிரெதிர் பக்கமாக 2 அல்லது 3 கிளைகளை மட்டும் வளர விடலாம். இதை தவிர அதிகமாக இருக்கக்கூடிய மற்ற கிளைகள் எல்லாம் நீக்கிடணும். இந்த பக்க கிளைகள் கிட்டத்தட்ட 2 அடி வளர்ந்ததுக்கப்புறம் அதிலிருந்து 2 அல்லது 3 பக்க கிளைகளை வளர விடலாம். புதிய தளிர்கள் உருவாகணுன்னாக்க கொய்யாவில் கவாத்து செய்யணும். பொதுவாக செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்லேயும் அதே மாதிரி பிப்ரவரி மார்ச் மாதங்கள்லேயும் கொய்யாவில் கவாத்து செய்யலாம். கொய்யாவில் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ஒரு சில எளிய நுட்பங்கள் இருக்குது. அதில் ஒன்று மரங்களை வளைச்சி கட்டுறது. ஓரளவுக்கு வயதான மரங்களில், அதாவது 10 லிருந்து 15 வருஷம் ஆன மரங்களில் கிளைகள் நல்லா உயரமாக வளர்ந்துருக்கும், ஆனால் உற்பத்தி குறைஞ்சிரும். இதை சரி செய்கிறதுக்கு இந்த கிளைகளை வளைச்சி அந்த கிளைகளுடைய நுனிப்பாகத்தை மண்ணுக்குள்ளே 1 அடி ஆழத்தில் பதிச்சு அது வெளியில் வராமல் மேலே கல் மாதிரி ஏதாவது ஒரு கனமான பொருளை வச்சிடலாம். இப்படி செய்கிறதுனால கிளைகளுடைய கணுக்களில் இருக்கிற மொட்டுக்கள் தூண்டப்பட்டு புதிய தளிர்கள் உருவாகும். பூக்கள் அதிக அளவில் தோன்றி நல்ல தரமான கனிகளும் கிடைக்கும். அடுத்ததாக ரொம்ப வயதாகி உற்பத்தி திறன் இல்லாமல் போன மரங்களை தரை மட்டத்திலிருந்து 1 அடி உயரத்தில் மட்டமாக வெட்டி விடலாம். அதிலிருந்து தழைச்சி வரக்கூடிய புதிய கிளைகளில் பூக்கள் உருவாகி காய்கள் பிடிக்கும். இதனால் உற்பத்தி அதிகரிக்கும். கொய்யாவில் பல்வேறு நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளும் ஏற்படுது. துத்துநாகச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நரம்புகளுக்கு இடையில் மஞ்சள் நிறமாக மாறி இலைகள் சிறுத்து போகும். கணுக்களுக்கு இடையில் உள்ள இடைவெளி குறைஞ்சு செடிகள் குத்துச்செடிகள் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். பெரும்பாலும் வடிகால் வசதி இல்லாத நிலங்களில் இந்த குறைபாடு இருக்கும். இந்த குறைபாட்டை தவிர்க்கிறதுக்கு 500 கிராம் துத்துநாக சல்ஃபேட், 350 கிராம் சுண்ணாம்பு ரெண்டையும் 72 லிட்டர் தண்ணீரில் கரைச்சி மரங்கள் மேலே 15 லிருந்து 30 நாள் இடைவெளியில் 2 தடவை தெளிக்கணும். துத்தநாகம் தவிர மக்னீஷியம், மேங்கனீஸ், தாமிரம், இரும்புச்சத்து இந்த சத்துக்களுடைய குறைபாடுகளும் சில நேரங்களில் இருக்கும். இதனுடைய அறிகுறி எப்படி வெளிப்படும் அப்படின்னா இலைகள் வெளியேறி போய் சிறுத்து இருக்கும், ஓரங்கள் தீஞ்சு போனது மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கும். இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு 25 கிராம் துத்தநாக சல்ஃபேட், மக்னீஷியம் சல்ஃபேட், மாங்கனீஸ் சல்ஃபேட், 12.5 கிராம் காப்பர் சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபேட். இது எல்லாத்தையும் 5 லிட்டர் தண்ணீரில் கரைச்சி இலைகள் மேலே புதிய தளிர்கள் உருவாகிற சமயத்தில் ஒரு தடவையும், அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து ஒரு தடவையும், பூக்கிற தருணத்தில் ஒரு தடவை, அப்புறம் காய் பிடிக்கிற தருணத்தில் ஒரு தடவை, இப்படி 4 தடவை தெளித்து இந்த குறைபாட்டை நம்ம நிவர்த்தி செய்யலாம். போரான் குறைபாடு இருந்துச்சுன்னா மரங்கள் வளர்ச்சி குன்றி இருக்கிறதோட பழங்களுடைய அளவும் சின்னதாக போயிடும், பழங்களில் வெடிப்புகள் ஏற்படும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு 0.5% போராக்ஸ் கரைசலை தெளிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன எளிய தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிறதன் மூலமாக கொய்யாவில் நல்ல மகசூல் நம்ம பெற முடியும்.